அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 25 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வது குறித்த வழக்கை இந்திய உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன பெஞ்சுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருப்பது குறித்த செய்திகள், இன்றைய தீர்ப்பு பற்றி தண்டிக்கப்பட்டவர்களின் குடும்பம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கருத்துக்கள்,
அரசியல்வாதிகள் குறுக்கீடு செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அந்த அரசியல்வாதிகள் யாரோ அவங்களை நீங்கெல்லாமே கேள்வி கேட்கலாம். இதுக்கு மேல
இதை சட்ட ரீதியாக நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதை அரசியலாக்கி தமிழ் ஆர்வலர்கள் என்ற பெயரில் இதை அரசியலாக்குவது என்பது ஏற்புடையதல்ல.
இவர்கள் விடுதலையில் முடிவெடுக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பது குறித்து முன்னாள் நீதிபதி ஏ ஆர் லட்சுமணனின் கருத்துக்கள்,
என்னை பொறுத்தவரையில் இந்த இவர்களுடைய இவர்களை உடனே அனுப்புவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
யுக்ரைன் சம்பந்தமாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்து வரும் வார்த்தை போர் மேலும் உக்ரமடைந்திருக்கிறது. சர்வதேச அரசியலில் தனக்கு இருக்கின்ற பேராசைக்கு தீனி போடுவதற்காக மேற்குலகம் யுக்ரைனை பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் கூறியிருக்கின்றார். கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆயுதம் வழங்குவதன் மூலம் யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்யா குழப்பத்தை விதைக்க முயலுகிறது என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரி குற்றம் சாட்டியதற்கு பதில் தெரிவிக்கும் போது லாவ்ரோவ் இதனை தெரிவித்திருக்கின்றார். யுக்ரைனை ராணுவத்தின் மூலமாகவும் அரசியல் ரீதியாகவும் ஆக்கிரமித்து ஒரு 3 உலகப் போரை ரஷ்யா ஆரம்பிக்க விரும்புகிறது என யுக்ரைனின் இடைக்கால பிரதமர் ஆர்சனி யத்சன்யுக் கூறியிருக்கின்றார்.
இதனிடையே யுக்ரைன் தொடர்பான ரஷ்யாவின் நடவடிக்கைகள் தொடர்பில் ரஷ்யா மீது மேலும் தடைகள் அறிவிக்கப்படுவது அவசியப்படலாம் என்று ஜெர்மனியின் ஆட்சித் தலைவி அங்கேலா மெர்க்கல் கூறுகின்றார். ரஷ்யா ஆதரவு பிரிவினைவாதிகளை அமைதி வழி நோக்கி செல்ல தூண்டக்கூடிய வல்லமை ரஷ்யாவுக்கு இருப்பதாக தான் நம்புவதாகவும் அங்கேலா மெர்க்கல் தெரிவித்தார். ஆனால் ரஷ்யா இதுவரை அப்படி செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். அங்கேலா மெர்க்கலின் கருத்து ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் மற்றும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் கருத்துக்களிலும் எதிரொலித்துள்ளது.
யுக்ரைனில் முன்னாள் அதிபர் விக்டோர் யானுகோவிச் பதவி அகற்றப்பட்ட சமயத்திலும் அதற்கு முன்பாகவும் அங்கு நடந்ததாக தெரிவிக்கப்படும் போர்க்குற்றங்களுக்கான முதற்கட்ட விசாரணைகளை சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் ஆரம்பித்திருக்கிறது. கடந்த பிப்ரவரியில் யானுகோவிச் அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்படுவதற்கு முன்பாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்படுவதற்கு யானுகோவிச்சும் அவருடைய சகாக்களும் காரணமாக இருந்தனர் என்று குற்றஞ்சாட்டும் யுக்ரைனின் இடைக்கால அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடக்கிறது. முழு அளவிலான விசாரணை நடத்துவதற்கு தேவையான ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பார்ப்பது இந்த ஆரம்ப விசாரணைகளின் நோக்கம். யுக்ரைனை விட்டு வெளியேறி யானுகோவிச் தற்போது ரஷ்யாவில் இருந்து வருகிறார்.
வடகொரியா அமெரிக்கா மீது நேரடி ராணுவ அச்சுறுத்தலை விடுப்பதாக அதிபர் ஒபாமா கூறியிருக்கிறார். ஆசிய பயணத்தில் 2 கட்டமாக தென்கொரியா சென்றிருக்கின்ற ஒபாமா வடகொரியாவின் ஏவுகணை மற்றும் அணு தொழில்நுட்பத்துடன் பொறுப்பற்ற வெளியுறவு கொள்கையும் ஆத்திரமூற்றும் அணுகுமுறையும் அமெரிக்காவையும் கூட்டாளி நாடுகளையும் அச்சுறுத்துவதாக கூறியிருக்கிறார். வடகொரியாவின் அணு பரிசோதனை தளத்திற்கு அருகே அண்மை நாட்களில் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக சேட்டலைட் படங்கள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அந்நாட்டின் எதிர்பார்ப்புகள் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. இலங்கை கிரிக்கெட் அணியின் பிரதான பயிற்சியாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் மாவன் அத்தப்பத்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து நடக்க இருக்கின்ற அயர்லாந்து, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா நாடுகளுக்கான கிரிக்கெட் சுற்றுப்பயணங்களுக்காக இந்த நியமனம் அளிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இந்த நியமனம் தமக்கு கிடைத்த பெரும் கௌரவம் என்று மாவன் அத்தப்பத்து பிபிசியிடம் கூறினார். கிரிக்கெட் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் அணித்தலைவராக இருக்க கிடைத்தமை பெரும் பாக்கியம் என்றும் அத்தப்பத்து தெரிவித்தார். முன்னாள் வீரர் ருவான் கல்பகே தற்காலிக உதவி பயிற்சியாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
நைஜீரியாவின் வடமேற்கே சென்ற வாரம் 200 மேற்பட்ட பள்ளிக்கூட மாணவிகள் கடத்தப்பட்டிருந்த சிபோக் நகரவாசிகள் நேற்றிரவு பெரும் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறுகின்றனர். 5 மணி நேரங்களுக்கும் அதிகமான நேரம் இந்த வெடிச்சத்தங்கள் நீடித்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவிகளை கடத்தியதாக குற்றஞ்சாட்டுகின்ற இஸ்லாமியவாத ஆயுததாரிகள் நடத்திய வேறொரு தாக்குதலா இது, அல்லது நைஜீரிய ராணுவத்தினர் மேற்கொண்ட வேறொரு தாக்குதல் நடவடிக்கையா இது என்று இதுவரை தெளிவாகவில்லை. கடத்தப்பட்ட மாணவிகளை மீட்க இயன்ற அனைத்தையும் செய்து வருவதாக நைஜீரிய அதிகாரிகள் கூறுகின்றனர்.
செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வது குறித்த வழக்கை இந்திய உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன பெஞ்சுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவரின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 18 தீர்ப்பளித்திருந்தது. அதையடுத்து இந்த மூவர் உட்பட அதே வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நளினி, ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய நால்வரையும் சேர்த்து உடனடியாக விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா தமிழக சட்டமன்றத்தில் பிப்ரவரி 19 அறிவித்திருந்தார். தமிழக அரசின் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் 2 தாக்கல் செய்திருந்தது. மத்திய அரசு தொடுத்த மனுவில் குற்றவாளிகளின் விடுதலை தொடர்பில் இந்திய குடியரசுத் தலைவரோ அல்லது ஆளுநரோதான் முடிவெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மத்திய அரசின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 20 இந்த 7 விடுதலைக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இன்று அந்த மனுக்கள் தொடர்பில் தீர்ப்பு வழங்கியுள்ள தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு, இந்த வழக்கு அரசியல் சட்ட பிரச்சினைகள் தொடர்பான முக்கிய கேள்விகளை எழுப்புவதால் இது குறித்து 5 கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. தலைமை நீதிபதி ப. சதாசிவம், நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய் மற்றும் என். வி. ரமணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கு தொடர்பிலான 7 கேள்விகளை வரையறுத்து அந்த கேள்விகளை கருத்தில் கொண்டு இந்த அரசியல் சாசன அமர்வு தனது இறுதி தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் அளிக்கப்படும் இறுதி தீர்ப்பு மிக முக்கியம் வாய்ந்தது என்றும், எதிர்கால குற்றவியல் வழக்குகளின் செயல்முறைகளை தீர்மானிக்கக்கூடிய வழக்கு இது என்றும், அதனால் அந்த அரசியல் சாசன அமர்வை 3 உச்சநீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தெரிவித்திருந்தது.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இன்றைய இந்த தீர்ப்பு பற்றி தண்டிக்கப்பட்டவர்களின் குடும்பம் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தன் மகன் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் சுதந்திரமாக உலாவும் வரை போராடப் போவதாக ராஜீவ்காந்தி வழக்கில் தண்டிக்கப்பட்டுள்ள பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்வது குறித்த வழக்கை இந்திய உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வு விசாரித்து தன் மகனை விடுவிக்கும் என்றும், தன் மகன் இந்த மண்ணில் சுதந்திரமாக உலாவுவார் என்றும் தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார்.
5 கொண்ட பெஞ்சிலையும் நிரபராதி என் பையன், அவன் மேல பொய்யா குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நிரூபணம் பண்ணி என் பையனை இன்னும் அதிக பலத்தோட நான் வெளியே கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்துவேன்.
சிறையில் இருக்கும் தன் மகன் விவகாரத்தை அரசியலாக்கும் அரசியல்வாதிகளை பொதுமக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
அரசியல்வாதிகள் குறுக்கீடு செய்யறாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அந்த அரசியல்வாதிகள் யாரோ அவங்களை நீங்க எல்லாமே கேள்வி கேட்கலாம். இதுக்கு மேல
இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஞானதேசிகன், இது மத்திய புலனாய்வுத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால் பல சட்ட நுணுக்கங்கள் குறித்து விளக்க வேண்டி இருப்பதாலேயே அரசியல் சாசன அமர்வுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழ் ஆர்வலர்கள் இதனை அரசியலாக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இன்றைக்கு சட்ட நுணுக்கங்கள் இருக்கிற போது அரசியல் சாசன நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அனுப்புவது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கம். ஆகவே இதை சட்ட ரீதியாக நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதை அரசியலாக்கி தமிழ் ஆர்வலர்கள் என்ற பெயரில் இதை அரசியலாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. தமிழ் ஆர்வலர்கள் வந்து இந்த வழக்கில் ஆர்வம் காட்டுவது என்பதே எனக்கு வந்து உடன்பாடல்ல. ரெண்டாவது, நீதிமன்ற தீர்ப்பு இப்படித்தான் இருக்கும் என்று எப்படி எதிர்பார்க்கலாம்?
ஏழு பேரின் விடுதலை தொடர்பாக நல்ல செய்தி வெளிவரும் என்று எதிர்பார்த்திருந்த தமிழர்கள் அனைவருக்கும் உச்சநீதிமன்றத்தின் இந்த முடிவு அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளித்திருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சற்று பொறுப்புடனும் பக்குவமாகவும் செயல்பட்டிருந்தால் ஏழு தமிழர்களும் எப்போதோ விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள். மாறாக தமிழக அரசு பொறுப்பின்றி செயல்பட்டதால் தான் ஏழு பேரின் விடுதலை மிகவும் சிக்கலான ஒன்றாக மாறியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி, இவர்கள் ஏற்கனவே தூக்கு தண்டனை குறைப்பை பெற்றுவிட்டதால் மற்றொரு சலுகையை கோர முடியாது என்று கூறியுள்ளார்.
You know, these kinds of people can only get one relief. They want one relief, that the death sentence will not be executed. Death sentence has not been set aside. Just that it will not be executed. The executive has decided it will not be executed. Now, once that is there, they are not entitled to any more relief.
இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் எடுத்த முடிவு சரியானது அல்ல என தமிழர் தேசிய இயக்க தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார்.
தீர்ப்பு சொல்வதற்கு பதில் அதை அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்புவது என்று எடுத்த முடிவு அரசியல் அழுத்தத்தின் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவாகவே அதை கருதுகிறேன். இத்தகைய அரசியல் அழுத்தங்களுக்கு உச்சநீதிமன்றம் பணியுமேயானால் அதன் விளைவாக நீதித்துறை மீதே உள்ள நம்பிக்கை மக்களுக்கு போய்விடும். ஆக இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் எடுத்த முடிவு சரியானதல்ல.
ஏழு பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று மிகுந்த நம்பிக்கையோடு இருந்த தனக்கு இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு பெரும் ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் தருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சட்ட அமர்வுக்கு அனுப்பியிருப்பது ஒரு சரியான முடிவா என்று இந்திய சட்ட ஆணையத்தின் முன்னாள் தலைவரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்களை லைஃப் சென்டென்ஸாக இப்பொழுது மாற்றி இருக்கின்ற இந்த தீர்ப்பினை இவர்களை வெளியே அனுப்புவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கின்றதா அல்லது மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கின்றதா என்பது ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. அதற்கு இதுவரை தீர்ப்பு இல்லை.
உங்களது பார்வையில், அதாவது மத்திய அரசின் வாதம் என்னவென்றால், இது வந்து மத்திய சட்டங்கள், மத்திய அரசின் சட்டங்கள்,
மத்திய அரசின் அரசாங்கத்திற்கு, மத்திய அரசாங்கத்திற்கு தான் அதிகாரம் இருக்கின்றது.
எதனால் இப்படி கூறுகின்றீர்கள்?
அது சொல்றதுன்னா ரொம்ப கடினமான டைம். அது வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னை பொறுத்தவரையில் இந்த இவர்களுடைய இவர்களை உடனே அனுப்புவதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு தான் அதிகாரம் இருக்கின்றது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் இந்த இது மாதிரி தீர்ப்பு யார் வெளியிடுவது? அரசாங்கத்திற்கு, மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கின்றதா, மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இதுவரை உச்சநீதிமன்றத்தால் தீர்மானம் செய்யப்படவில்லை. ஆகையினாலே இந்த வழக்கை ஐந்து நீதிபதிகளுக்கு இந்த மூன்று நீதிபதிகள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அது முடிவு தெரிந்த பிறகுதான் இறுதியாக அவர்களை வெளியே அனுப்புவதற்கு அவர்களால் தீர்மானம் செய்ய முடியும். அதுவரை அவர்கள் ஏனியில் இருக்கத்தான் வேண்டும்.
அதாவது இதுல ஒரு மற்றொரு வாதம் என்னவென்றால், இவர்கள் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்ற குற்றத்திற்கான மிக அதிகபட்ச தண்டனை காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தண்டனை காலத்தை அவர்கள் இந்த ஆயுள் தண்டனை மூலம் அனுபவித்து விட்டார்கள். எனவே இந்த அவர்களை
தவிர அந்த சட்டம்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஹஸ் நவ் இன்டர்ப்ரெட்டட் தி லைஃப் மீன்ஸ் தி ஹோல் லைஃப். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்கள் வந்து தூக்கு தண்டனை என்பதை விளக்கி ஆயுள் தண்டனை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆயுள் தண்டனை என்பது அவர்கள் கடைசி மூச்சு விடுகின்ற வரை அவர்கள் ஜெயிலில் இருக்க வேண்டும். ஆயுள் தண்டனை என்பது என்ன என்பதை ஒரு ஐந்து நீதிமன்ற ஐந்து தீர்ப்புகள் சொல்லுகின்றன. சுப்ரீம் கோர்ட்டிலேயே அவர்கள் கடைசி வரை, அவர்கள் சாகும் வரை அவர்கள் ஜெயிலில் இருக்கணும் என்று அவர்கள் தீர்ப்பு. ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், இவ்வாறு ஆயுள் தண்டனை விதித்த கைதிகளை மத்திய அரசாங்கம் ரிலீஸ் செய்ய முடியுமா அல்லது மாநில அரசாங்கம் அவர்களை வெளியே அனுப்ப முடியுமா என்பது ஒரே கேள்வி. அதற்கு இதுவரை தீர்ப்பு இதுவரை வரவில்லை. ஆகையினாலே இதை அவர்கள் நல்ல சரியான தீர்ப்பின்படி அவர்கள் அதனை
இந்த மாநில அரசு இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட இந்த கைதிகளுக்கு அந்த ஆயுள் தண்டனையையும் ரத்து செய்து
அவர்கள்
விடுதலை செய்வது என்று எடுத்த அந்த முடிவு சரியான வகையில் எடுக்கப்பட்டதல்ல, அதை சரியான முறையில் கையாண்டிருந்தால் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள்.
சரியான தீர்ப்பல்ல, the decision was taken in haste. மாநில அரசாங்கம் அசம்பிளி கூடிய அவர்கள் தீர்மானம் செய்து உடனே அவர்களை ரிலீஸ் செய்து விட்டார்கள். ஏழு பேரையும், இந்த மூன்று பேரை மட்டுமல்ல மற்ற நான்கு பேரையும் சேர்த்து ஏழு பேரை வெளியிட்டபடி அனுப்பிவிட்டார்கள்.
அந்த மாநில அரசாங்கம் அந்த விஷயத்தை அவ்வாறு கையாண்டது சரியில்லை என்று சில கருத்துக்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற அரசியல் ரீதியாக
சில கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் என்னை பொறுத்தவரையில் அந்த கருத்துக்கள் சரி என்று நான் நினைக்கின்றேன்.
இந்திய சட்ட ஆணையத்தின் முன்னாள் தலைவரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள். இந்தியாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா, திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, திமுக தலைவர் மு. கருணாநிதியின் மனைவி தயாளம்மாள் உள்ளிட்டோர் மீது மத்திய அமலாக்கப் பிரிவு இன்று வெள்ளிக்கிழமை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
2G எனப்படும் இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் கலைஞர் தொலைக்காட்சிக்கு ரூபாய் 200 கோடி வரை நிதி வழங்கியுள்ளது என்று சிபிஐ எழுப்பிய சர்ச்சைக்கு கலைஞர் தொலைக்காட்சி தரப்பு மறுப்பு தெரிவித்திருந்தது. இது தொடர்பில் கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் டிபி குரூப் நிறுவனமான சினியுக் பிலிம்ஸிடமிருந்து பங்குகள் பரிவர்த்தனைக்காக 214 கோடி ரூபாய் முன்பணமாக பெறப்பட்டதாகவும், ஆனால் பங்கு விலையை நிர்ணயிப்பதில் ஏற்பட்ட முரண்பாட்டால் அந்த தொகை வட்டியுடன் திரும்ப தரப்பட்டு தாகவும் அது வருமான வரித்துறைக்கும் தெரியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு அந்த பணம் லஞ்சமாக பெறப்பட்டது இல்லை என்றும், கடன் தொகையாக பெறப்பட்டது என்றும் கூறி அதற்கு தேவையான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ள மத்திய அமலாக்கப் பிரிவு ஆ. ராசா, கனிமொழி, தயாள் அம்மாள் உள்ளிட்டோருக்கு எதிராக இன்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்பது தொடர்பில் April 30 அன்று நடைபெறும் விசாரணையின் போது சிறப்பு நீதிமன்றம் முடிவு எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பையை சேர்ந்த டிபி ரியாலிட்டி நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஸ்வான் டெலிகாம் முறைகேடான அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் பயனடைந்ததாகவும், அதைத் தொடர்ந்து 214 கோடி ரூபாயை வேறு நிறுவனம் மூலம் கலைஞர் தொலைக்காட்சிக்கு அந்நிறுவனம் வழங்கியதாகவும் புகார் கூறப்பட்டது. இதே வழக்கில் கலைஞர் டிவியின் நிர்வாகிகள் ராஜேந்திரன், அமிர்தம் ஆகியோர் ஏற்கனவே சாட்சியம் அளித்துவிட்டனர். கலைஞர் தொலைக்காட்சியில் 60% பங்குகளை வைத்திருக்கும் தயாளு அம்மாளையும் சாட்சியாக வழக்கில் இணைத்திருந்தனர். இந்நிலையில் உடல் ஆரோக்கியத்தை காரணம் காட்டி நீதிமன்றம் சென்ற தயாளு அம்மாளை உச்சநீதிமன்றம் டில்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழுவின் பரிசோதனைக்கு உட்படுத்தியது. அதன் பின்னர் சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்ற முதன்மை நீதிபதி கோபாலன் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்தில் தயாளு அம்மாளை விசாரித்து சாட்சியத்தை பதிவு செய்தார். கடந்த 2011 நவம்பர் மாதம் துவங்கிய இந்த வழக்கின் விசாரணையில் சிபிஐ தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்ட 2 குற்றப்பத்திரிகைகளில் 3 தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் பெயர்கள் உட்பட 17 பேரின் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தற்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் உருவாக்க முனைந்தார் என்கிற குற்றச்சாட்டின் பேரில் மேலும் ஒருவர் இன்று இலங்கையின் வடக்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற போதிலும் விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் உருவாக்குவதற்கு முயற்சித்தவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என குற்றஞ்சாட்டி யாழ்ப்பாணத்தில் மேலும் ஒருவர் நேற்றிரவு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த அருளானந்தன் தினேஷ்குமார் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. விடுதலை புலிகளை மீள ஒன்றிணைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் என கூறப்பட்டிருந்த கோபி, தேவியன், அப்பன் ஆகிய மூவரும் இம்மாதம் 11 வவுனியா மாவட்டம் நெடுங்கேணி பகுதியில் வைத்து படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். இவர்களில் கோபி என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டிருந்தார் என்பதற்காகவே இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கொல்லப்பட்ட கோபியின் உறவினர் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவர் கைது செய்யப்பட்டிருப்பதை காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.
அப்படி கோபி, அப்பன் சா தேவியர் கீதாஸ்தவாதி கிரியா சம்பந்தம் விவித
நாங்கள் கோபி, தேவியன், அப்பன் ஆகியோரின் பயங்கரவாத செயற்பாடுகள் பற்றிய விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த விசாரணையில் பல தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த தகவல்களின்படி கோபி, தேவியன் முதலானவர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு இவர் துணை புரிந்திருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதற்காகவே நாங்கள் இவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கின்றோம் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் புதுபல சேனா அமைப்பின் தேச துரோக குற்றச்சாட்டை மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் பிபிசியிடம் நிராகரித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
மன்னார் யாழ்ப்பாணம் ஆகிய கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர்கள் இருவரும் தேச துரோக குற்றங்களை புரிந்திருப்பதாக குற்றம் சுமத்தியுள்ள பொதுபல சேனா அமைப்பு அவர்கள் இருவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரி காவல்துறையினரிடம் முறைப்பாடு ஒன்று செய்திருக்கின்றது. இது குறித்து பிபிசி தமிழோசையிடம் கருத்து வெளியிட்ட மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் அவருடைய கூட்டு அர்த்தமற்ற கூட்டு என கூறி நிராகரித்திருக்கின்றார்.
பொதுபல சேனா வந்து சும்மா எல்லாத்தையும் தலையிட்டு கண்டு இருக்கணும், சும்மா ஒரு நாடு என்று சொல்றது எல்லாருக்கும் சொந்தமானது, இந்த மக்களுக்கு பிரசைகளுக்கு சொந்தமானது. அதை விடுத்து போட்டு சிங்களம் பேசுகிற ஆக்கள் தான் சொந்தம், பௌத்தர் தான் என்ன கூட சொந்தம் என்று சொல்லி கண்டிருக்கிற மனுஷத்தன்மையில உவாத ஒரு காரியமாகும். இப்படி கதைகளை கலைக்கிற ஆக்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி கண்டிருக்க போல இல்லை
என்றார் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள். சமய பணியுடன் சமூக பணியும் அரசியலும் செய்ய வேண்டியது தங்களை போன்ற மக்களின் தலைவர்களாக இருப்பவருடைய கடமை என அவர் கூறினார். அரசியல் மக்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருப்பதனால் அதனை செய்ய வேண்டி இருக்கின்றது என்றும், ஆனால் கட்சி அரசியல் தமது நோக்கம் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
நாங்கள் அவர் மக்களை தான் தலைவர்களா இருக்கிறோம். கத்தோலிக்க சமயத்துல சமயம் வேறு சமூகம் வேறுன்னு சொல்லி நாங்கள் பாக்குறோம் இல்ல. அந்த பணி முதன்மையான பணி, சமய பணி, சமூக பணி. இவர்கள் சமய பணியை செய்து போட்டு இங்க சும்மா இருங்கன்னு சொல்லி கண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்ல. குருவன் சொன்னா மக்களோடு சேர்ந்து இளைஞர்கள் மத்தியில நடமாடி அவர்களோட மத்தியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மோன் கொடுத்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கறதான் குருத்துவம். ஆகவே இதை விளங்காம சும்மா சாட்சிக்கிறதுல கருத்து இல்ல. ஆகவே நாங்கள் மக்களுடைய வாழ்வுக்காக வேண்டி சமூக பணி செய்வோம். அதுல அரசியல இருக்கலாம் இல்ல, சமூக கட்சி அரசியல் நான் செய்ய வர இல்ல. கண்டிப்பாக அரசியல் சேர்த்தாமட மக்கள் மக்களோட சேர்ந்து இருக்கிறது, மக்களோட இன்றியமையாம நஞ்சிருக்கிறது அரசியல். அது கட்சி அரசியலை பற்றி நாங்க கதைக்கல, கட்சி அரசியல் நாங்க செய்யற இல்ல. அவருக்கு பொடி வரக் கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிற இல்ல. ஆனால் நாங்க செல்ல மாட்டோம், அதுக்கு எங்களுக்கு கட்சி அரசியல் நாங்க செய்ய இயலாது, நாங்க செய்ய மாட்டோம். பொது அரசியல் மக்களுக்கு தேவையானது, தமிழர்களுக்கு தேவையான அரசியல் எப்படிப்பட்டது அரசியல் இருக்கு, அதுக்கு மக்களுக்கு பொறுப்பு என்னன்றது அதை நாங்க எடுத்து மக்களோட பேசி அவர்களை தீர்மானிக்க வைக்கிறது அது எங்கிட்ட பொறுப்பு, அது தியான கடமை
என்றார் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்தியாவில் இருந்து வந்து சிறுநீரகங்களை பணத்திற்கு விற்கும் ஆட்களுக்கும் அவர்களின் முகவர்களுக்கும் இலங்கையில் இருக்கும் சில மருத்துவமனைகளில் பணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் குற்றச்சாட்டுக்களை இலங்கையின் தனியார் மருத்துவமனைகளில் ஒன்றான நவலோகா மறுத்திருக்கிறது. இந்த விவகாரம் பற்றி கொழும்பில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் சார்ல்ஸ் ஹேவலண்ட் அனுப்பிய செய்திக்குறிப்புடன் இலங்கையின் மருத்துவத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
சிறுநீரகத்தை பணத்திற்கு விற்பதற்காக கொழும்புக்கு ஆட்களை அனுப்பி வைத்த குற்றச்சாட்டில் இந்தியாவில் ஹைதராபாத் நகரில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த கிட்னி ஏஜென்ட்களுக்கு இந்திய பணத்தில் 1.5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தப்பட்டிருக்கிறது. சிறுநீரகத்தை விற்றவர்களுக்கு ஊடகங்களுக்கு வந்த தகவலின்படி ஒருவருக்கு 8.5 லட்சம் ரூபாய் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுநீரகங்களை விற்றவர்களுக்கும் அந்த வியாபாரத்தை ஏற்பாடு செய்த தரகர்களுக்கும் மருத்துவர்களே நேரடியாக பணம் கொடுத்திருக்கின்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாக கொழும்பிலுள்ள சில மருத்துவமனைகளின் பெயர்களையும் ஹைதராபாத் போலீசார் வெளியிட்டிருக்கின்றனர். ஆனால் இலங்கையில் பிரபலம் பெற்ற தனியார் மருத்துவமனைகளில் ஒன்றான நவலோக மருத்துவமனையின் இயக்குனர் லால் சமரசிங்க தமது மருத்துவமனையில் சிறுநீரகங்கள் விற்கப்பட்டமைக்கான எந்தவித ஆதாரங்களும் இல்லை என்று கூறினார். அப்படி பணத்திற்கு சிறுநீரகம் விற்பது என்பது சட்டவிரோதம் என்றும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்தியர்களை கொண்டு சிறுநீரக மாற்று சிகிச்சைகளை தமது மருத்துவர்கள் நடத்தியுள்ளார்கள் என்ற போதிலும் 2 அரசுகளினதும் சட்டத்தரணிகளினதும் அனுமதியுடன் தான் அவை நடந்திருக்கின்றன என்றும் லால் சமரசிங்க கூறினார். அதுவும் ஒரு இந்தியரிடமிருந்து இன்னொரு இந்தியருக்கே சிறுநீரக மாற்று நடந்திருப்பதாகவும், அதுகூட சிறுநீரக கொடையாளிகளை தம்முடனேயே அழைத்து வருபவர்களுக்கே அது சாத்தியம் என்றும் நவலோக்க மருத்துவமனை இயக்குநர் பிபிசியிடம் கூறினார். இதற்கிடையே இலங்கை மருத்துவமனைகளில் நடக்கின்ற சிறுநீரக மாற்று சிகிச்சைகளின் போது கடைபிடிக்கப்படுகின்ற நடைமுறைகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நாட்டின் சுகாதார அமைச்சு மருத்துவர் ஒருவரை நியமித்திருக்கிறது. இலங்கையில் சிறுநீரக மாற்று சிகிச்சைகள் எப்படி நடக்கின்றன, அது தொடர்பில் மருத்துவர்களின் செயற்பாடுகள் எப்படி அமைகின்றன என்று இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் பேசவல்ல அதிகாரி மருத்துவர் லதாகரன் அவர்களிடம் கேட்டேன்.
கிட்னி தானம் செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் வந்து அதுக்குரிய விசேட வைத்தியர் அழுத்தும் அனுமதி மூலம் சொந்தங்களோ இல்லாடி நலன் விரும்பிகள் இருந்து தானமாக பெறலாம். எந்த விதத்திலையும் வந்து வியாபாரம் என்ற ரீதியில செய்ய இல்லாது. எங்களோட முதன்மை நோக்கம் வந்து நோயாளிகள உயிரை காப்பாற்றுவது. அதே நேரம் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் நடக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு உறவினர் என்ற ரீதியில ஒரு வார நேரம் வந்து நாங்கள் வைத்தியர் என்ற ரீதியில நாங்கள் நோயாளியத்தை நம்பித்தான் நாங்கள் செய்கிறோம். இந்த வியாபாரம் என்றது வைத்தியசாலைக்கு வெளியில நடக்கிறது. வெளியில நடக்கிற விஷயங்களுக்கு வைத்தியர்கள் கடமை இருந்தாலும் இது வந்து ஒரு வைத்தியர்களால செய்ய முடியாத நிலையா தான் இருக்குது.
ஊடகங்களில் சிறுநீரகம் தேவை என்ற அறிவித்தல்கள் பத்திரிகைகளில் வருகின்றன. இப்படியான அறிவித்தல்களை விடுத்து சிறுநீரகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இப்பொழுது நாட்டில் எந்த அளவுக்கு இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறது?
சிறுநீரகத்தை தானமாக வழங்குவதென்றால் அவர்களுடைய உறவினர்களோ இல்லாட்டி யாராவது ஒருவர் தானாக முன் வர வேண்டும். இப்போ முன் வருவதற்கு வாரது எந்த விதி வழி என்று உண்மையாக வந்து எங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தாரவர் தந்த சம்மதத்தை எழுத்து மூலமாக தார நேரம் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது
என்றார் இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சார்பில் பேசவில் அதிகாரி மருத்துவர் லதாகரன். இந்தியாவில் கைதான 3 ஏஜென்ட்களும் 21 பேரை பணத்திற்காக தங்களின் சிறுநீரகத்தை விற்பதற்கு அனுப்பியிருப்பதாக கூறும் இந்திய காவல்துறையினர் இலங்கைக்கு விசாரணைக்காக குழு ஒன்றை அனுப்ப இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்திய காவல்துறையின் கோரிக்கையின்படி இலங்கையில் இதுபற்றி விசாரணைகள் எதுவும் தொடங்கப்பட்டிருக்கின்றதா என்று காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹனவிடம் கேட்டேன். எங்களின் உதவியை கேட்டு அதிகாரபூர்வமான கோரிக்கை எதுவும் இன்னும் முன்வைக்கப்படவில்லை. வெளியுறவு அமைச்சின் ஊடாகத்தான் அந்த கோரிக்கை எமக்கு கிடைக்க வேண்டும். எங்களிடம் உதவிகள் கோரப்பட்டால் எந்தவிதமான ஒத்துழைப்புகளையும் நாங்கள் வழங்குவோம் என்றார் காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹண.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நேபாளத்தில் மலையேறுவோருக்கு வழிகாட்டிகளாக இருந்து வரும் ஷெர்பா இனத்தார் 16 பேர் சென்ற வாரம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த பின்னணியில் தற்போதைய மலையேற்ற பருவத்தில் ஏனையோரின் பயணங்கள் தொடருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மலையேற சென்றிருந்த மற்றவர்களும் எவரெஸ்ட் சிகர அடிவாரத்து முகாமிலிருந்து தற்பொழுது கீழே இறங்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இது பற்றிய BBCயின் மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் சதாத்.
உலகிலேயே அதிக உயரம் கொண்ட சிகரமான எவரெஸ்ட் மலைச்சிகரத்தில் மலையேற்ற ஆர்வலர்கள் ஏறுவதற்குரிய காலம் என்பது ஒரு வருடத்திலே 1-3 காலகட்டம் மட்டும்தான். மலையேறும் ஆர்வலர்களுக்கு வழிகாட்டிகளாக செயல்படுகின்ற ஷெர்பாக்கள் இந்த 3 காலத்திலே சராசரியாக $8,000 அளவுக்கு வருமானம் ஈட்ட முடிகிறது. ஆசியாவின் மிக வறிய நாடுகளில் ஒன்றான நேபாளத்தின் சராசரி வருமானத்தோடு ஒப்பிடுகையில் இது பல மடங்கு அதிகம். ஆனால் மலையேற்ற அனுமதி உரிமங்களை வழங்குவதன் மூலமாக வருடா வருடம் பல மில்லியன் டாலர்களை ஈட்டும் நேபாள அரசாங்கத்தின் வருவாயோடு ஒப்பிடுகையில் தங்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் போதாது என்று ஷெர்பாக்கள் வாதிடுகின்றனர். மலையேற்றத்துக்கான வழிகாட்டி சேவை வழங்கக்கூடிய சில வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒரு நபருக்கு $60,000 வரை வசூலிக்கின்றன என்ற நிலையில் அதே ஷெர்பாக்கள் செய்யும் போது அவர்கள் பெறக்கூடிய ஊதியம் மிகவும் குறைவுதான். மலையேற வருகின்ற ஆர்வலர்களுக்காக கயிறு கட்டி பாதையை ஒழுங்கு செய்ய விடியற்காலையிலேயே சென்றிருந்த ஷெர்பாக்கள் தான் போன வெள்ளிக்கிழமை நடந்த அந்த பனிச்சரிவில் உயிரிழந்திருந்தனர். கடல் மட்டத்திலிருந்து 19,000 உயரத்தில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் அடிவாரத்து முகாமுக்கு அருகே பள்ளங்களும் பனிப்பாறைகளும் நிறைந்த கும்பு பனியருவி என்ற இடத்தில் அந்த பனிச்சரிவு ஏற்பட்டிருந்தது. மலையேற வரும் வெளிநாட்டு ஆர்வலர்களுடைய பொதிமூட்டைகளை மேலே சுமந்து சென்று தரும் வேலை செய்யக்கூடிய இந்த ஷெர்பாக்கள் ஒரு பருவத்தில் 20-25 முறை அடிவார முகாம்களுக்கு மேலே இருக்கக்கூடிய முகாம்களுக்கு சென்று திரும்ப வேண்டியிருக்கிறது. இதனால் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளும் அதிகம். இறந்த ஷெர்பாக்களுக்கு அறிவிக்கப்பட்ட நஷ்ட ஈடும் போதாது. தங்களை மூலதனமாக கொண்டு பெரும் வருவாய் ஈட்டும் நேபாள அரசு தங்களுக்கு வழங்கும் ஊதியம் போதாது என்று முறையிட்டு ஷெர்பாக்கள் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தவிர மலையேறும்போது ஆபத்தில் சிக்கிக்கொள்பவர்களை காப்பாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் மருத்துவ சிகிச்சை வசதிகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஷெர்பாக்கள் கோருகின்றனர். ஷெர்பாக்களின் வேலை நிறுத்தம் ஒருபுறம் இருக்க, இந்த வருடம் மலைச்சரிவில் ஆபத்தும் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது என்கிறார் அமெரிக்க மலையேறும் ஆர்வலரான எட் மார்சக்.
Having been there and saw the conditions myself and saw the repeated avalanches again and again, not snow avalanches, but ice, glaciers breaking off and coming down.
அந்த இடத்துக்கு போய் நானே அங்கு இருக்கின்ற சூழ்நிலையை நேரில் பார்த்தேன். அடிக்கடி பனிச்சரிவு நடந்து கொண்டே இருப்பதை நான் பார்த்தேன். பனித்துகள் மட்டும் சரியவில்லை, பனிப்பாறைகளே கூட உடைந்து கீழே வருகின்றன. எனவே மலையேற்றத்துக்குரிய பாதுகாப்பான சூழ்நிலை இப்போது அங்கு இல்லை என்று தெரிகிறது. அங்கு தற்போது பாதுகாப்பு இல்லை என்பது ஷெர்பாக்களுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும் என்றார் எட் மார்சைக். இந்த சூழ்நிலையில் மலையேற்ற பயண சேவையில் ஈடுபட்டிருக்கின்ற முக்கிய நிறுவனங்கள் இந்த வருடம் தாம் செய்வதாக இருந்த மலையேற்ற பயணங்களை ரத்து செய்திருக்கிறார்கள். இதனால் இந்த வருடத்துக்கான மலையேற்ற பயணங்கள் மொத்தமுமே ரத்தாகுமோ என்ற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது. இந்த வருடம் 300 அதிகமானவர்கள் எவரெஸ்ட் மீது ஏறுவதாக இருந்தது. ஆனால் அனைத்து பயணங்களும் ரத்து செய்வதாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வந்திருக்கவில்லை. 1953 நியூசிலாந்து மலையேற்ற ஆர்வலர் எட்மண்ட் ஹில்லரியும் ஷெர்பா டென்சிங் நோர்கேவும் எவரெஸ்ட் உச்சியில் முதன் முதலாக கால் பதித்ததன் பின்னர் 3000 அதிகமானோர் அந்த மலைச்சிகரத்தின் உச்சிக்கு ஏறியிருக்கின்றனர்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சாதான். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.